السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. الحمد للہ الذی نستعینہ ونستغفرہ ونؤمن بہ ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدہ اللہ فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن. قال نبينا صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. நமது உயிரை விட மேலாகவும் நமது உயிரை விட நமக்கு நெருக்கமாகவும் இருக்கும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே நம்மை மோமினாக முஸ்லிமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. பொதுவாகவே ஜும்மாவுடைய பயானை பொறுத்தவரை முதல் கட்டமாக சலவாத்தை பற்றிய ஒரு ஹதீஸை சொல்லுவது ஒரு வழக்கமாக கொண்டுள்ளேன். ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னாலே அது இபாதத்துக்காக, திக்ருக்காக, துஆவுக்காக, சலவாத்துக்காக வேண்டிய நபி சலவாத்துக்காக வேண்டிய முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு தினம். அத்தகைய ஜும்மாவுடைய தினத்தில் சலவாத்தை பற்றிய ஒரு ஹதீஸ் உங்கள் கவனத்திற்கு, நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் நாம் சலவாத்துக்கென்றே, நபி சலவாத்திற்கென்றே ஒதுக்கிக் கொள்ள பழகுவோமாக. ஹசரத் அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே இருப்பதையும் நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், மா மின் அஹதிக்கும் யுஸல்லி அலைய எல்லா உரிலத்து அலைய சலாத்துஹு கபுல எஃபுருக மின்ஹா. இந்த தொடருக்கு முன்னால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை என்ன சொல்ல வருகிறார்கள், அக்ஸிரு அஸ்ஸலாத்த அலைய யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் என்று வந்துவிட்டால் அதிகமாக என்னின் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களில் ஒருவர் யாராயிருந்தாலும் சரிதான், செலவாத்து என்று சொல்லிவிட்டால் அவர் அந்த செலவாத்தை முடிப்பதற்கு முன்பே அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. திருதர் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், அவர் எந்த நாட்டில் இருக்கிறார், எந்த ஊரில் இருக்கிறார், என்ன மொஹல்லாவை சார்ந்தவர், அவரின் குடும்ப பின்னணி என்ன, தகப்பனாரின் பெயர் என்ன, இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக நம்மை பற்றிய முழு தகவல்களோடு
நாம் போதிய சலவாத்தை முடிப்பதற்கு முன்னாலேயே அண்ணல் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு போகப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த இடத்திலே இப்பொழுது தாங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு சலவாத்து சொல்லுகிறோம், சலாம் சொல்லுகிறோம். பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸ் என்னவென்றால், மன்சல்லா அலைய, எனது மறைவிற்கு பிறகு இந்த கபரி என் கபருக்கு அருகாமையில் வைத்து சலவாத்து சொன்னால், சலாம் சொன்னால், அதை சமயத்துகு, இந்த காதால் உற்று கேட்கிறேன் என்று சொன்னார்கள். சரி, எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு அல்லாஹு வழங்கி, அன்னலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த பள்ளியிலே, மஸ்ஜித் நபவியிலே தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்து அருள்வாளித்து, நாயகத்தினுடைய ரவுலா என்று சொல்லப்படும் அந்த சன்னிதானத்திற்கு முன்னால் என்று சலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய தோழர்களுக்கு சலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹு தாலா இங்கு வந்த அனைவர்களுக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக என்று நாம் துஆ செய்கிறோம். ஆமீன். பலமா வரமாட்டேங்குது. நல்ல வார்த்தைகள். அல்லாஹுடைய மஸ்ஜிது, ஜும்மாவுடைய தினம், எந்த நேரத்தில் நாம் என்ன துவா செய்கிறோம், எந்த நேரத்தில் கபூல் ஆகுது என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆமீன் பலமாக சொல்லிக்கொள்ள, நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது பலமாக ஆமீன் என்பதாக சொல்லுங்கள். அதை சொல்வதற்குமா பஞ்சம்? வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சரி, எல்லோருக்கும் தூர தேசத்தில் இருப்பவர்கள், வசதி வாய்ப்புகள் அற்றவர்கள், உடல் வலிமை குன்றியவர்கள், முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்? அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஒமன் சல்ல அலைய நாயன், தூர தேசத்தில் இருந்து கொண்டு என் மீது செலவாத்து சொன்னாலும் சரிதான், உபுலகுத்துகோ, அந்த செலவாத்து என்னை வந்து அடைந்து விடுகிறது. அதையும் நான் கேட்கிறேன். ஒரு மலக்கு அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரின் வாயிலாக சொன்ன நபர், சொன்ன நபருடைய தகப்பனின் பெயர், அவர் குடும்பம் என்ன குடும்பம், இப்படியெல்லாம் முழு தகவல்களோடு எனக்கு வந்து அடைகிறது. அருமை சஹாபாக்கள் இந்த இடத்திலே கேட்டார்கள், அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் நமக்கு மார்க்கம் என்னது என்று புரிந்திருக்காது. கேள்வியை முன்வைக்கிறார்கள். சராசரியாக யதார்த்தமாக எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய கேள்விதான் அது. சரியா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய திருத்தூதரே, இப்பொழுது நாம் உங்களுக்கு சலவாத்து சொல்லுகிறோம், சலாம் சொல்லுகிறோம், நீங்கள் காது தாழ்த்தி காது கொடுத்து கேட்கிறீர்கள். ஒபாதல் மமாத்தி யா ரசூல் அல்லாஹ், உங்கள் ஒவ்வாத்துக்கு பிறகு எப்படி என்பதாக கேட்கும் போது அருமை நாயகம் சொல்லல்ல, அதாவது பொதுவாகவே மனிதனுடைய எண்ணங்களும் நம்பிக்கைகளும் கொள்கைகளும் எப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால், அது மற்ற மக்களிடம் இருக்கிறதோ இல்லையோ, மற்ற மக்களை பொறுத்தவரையில் நாம் பேச தேவையில்லை, முஸ்லிம் பெருமக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சில மக்களிடம் இருக்கிறது. அறியாமையில் அந்த கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள். இறந்து விட்டால், ஒப்பாத்தாகிவிட்டால் அவருடைய உடல் மண்ணுக்குள் வைக்கப்பட்ட பிறகு மண் அரித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் சரிதான். இப்படியெல்லாம் கொள்கை வைத்திருந்தால் இஸ்லாத்தினுடைய சித்தாந்தத்தையே, அடித்தளத்தையே தகர்த்து எறிந்துவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்பத்தில் அந்த யதார்த்தமான எண்ணம் அது சஹாபாக்களுக்கு இருந்தது, ஒரு சராசரியான எண்ணம் அது, அதில் தவறு ஏதும் இல்லை. நீங்கள் ஒப்பாத்துக்கு பிறகு பொதுவாக மனிதனுடைய நிலை எப்படித்தானே இருக்கும், அதுபோல நாங்கள் உங்களுக்கு செலவாத்தும் சலாமும் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி கேட்பீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள், நிச்சயமாக இன்னல்லாஹ ஹர்ரம அந்தாகுல ஹர்ரம அலல் அர்லி அந்தாகுல அஜிஷாதல் அன்பியா, அல்லாஹு தாலா நபிமார்களுடைய புனித உடல்களை மண் அரிப்பதை பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்கிவிட்டார். அங்கே என்ன நடக்கிறது அந்த உண்மையையும் இந்த உலகத்திற்கு எத்தி வைக்கிறார்கள். அல்லாஹுவின் நபிமார்கள் யுருஜக்கு ஃபீ கப்ரிஹி, அவர்களின் கபரிலே சதாவும் உணவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய கொள்கை இதுதான். மண்ணோட மண்ணாக முடிந்துவிட்டது, அது யாராக இருந்தாலும் என்று சொன்னால் அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, அல்லாஹு தாலா காப்பாற்றுவானாக. இது அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மிஷ்காத்திலும் இந்த ஹதீஸ் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹுவின் அன்பை பெற்ற பெரியோர்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் இந்த நாளை, இந்த ஜும்மாவுடைய தினத்தை நபியினுடைய செலவாத்திற்காக வேண்டியே ஒதுக்கி பழக்கம் கொண்ட மக்களாக, இந்த நாளை அதற்கென்றே அர்ப்பணிக்கும் மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கருள் வாலித்து நாம் சொல்லக்கூடிய செலவாத்தின் பொருட்டினால் நமது ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி அருள் பாலிப்பானாக, சஞ்சலங்களை அகற்றுவானாக, கவலைகள் இல்லாத, துக்கங்கள் இல்லாத வாழ்வை நாம் நபியின் செலவாத்தின் பொருட்டினால் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக என்று துவாவோடு ஒரு சில வார்த்தைகள் நம் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. தீன் ஃபண்டமெண்டல் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன என்பதாக பார்த்தால், நாம தொழுக நோன்பு ஜகாத்து கலிமா இது கிடையாது. தீனுடைய ஃபண்டமெண்டல், அது இஸ்லாத்தினுடைய கடமைகள். அது தீனுடைய ஃபண்டமெண்டல் என்று சொன்னால் மொத்தம் 5 அல்லது 6 என்பதாக நமக்கு பிரித்து காட்டப்படும். முதலாவது அகீதா என்ற சித்தாந்தங்கள். நாம் எதை எதை ஈமான் கொள்ளணும், யாரை நம்பணும், எவ்வாறு நம்ப வேண்டும், நம் கொள்கை எப்படி சரியாக இருக்க வேண்டும், எப்படி நம்பினால் அது சரி, எப்படி நம்பினால் அது தவறு, அல்லாஹுவை பற்றி, மலக்குகளை பற்றி, வேதங்களை பற்றி, ரசூல்மார்களை பற்றி, குறிப்பாக நமது நாயகத்தை பற்றி, கியாமத்து நாளை பற்றி, மௌத்துக்கு பிறகு உடல் மண்ணோட மண்ணாக அழிக்கப்பட்டு எந்த ரூபத்தில் ஆனாலும் சரிதான், நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டு சாம்பலாக ஆன பின்னர் உலகத்தின் எல்லா மையங்களிலும் எல்லா ஓரங்களிலும் அது தூவப்பட்டாலும் சரிதான், அல் பாத்து பாதல் மௌத்தி, மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்ற சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் அகில உலக அறிவு ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் பிறகடித்த சித்தாந்தம் இது. இதை நாம் நம்ப வேண்டும். எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும். ஆக விஷயம் தெரிந்த ஆலிம் பெருமக்களிடம் கேட்டு அகீதா என்ற இந்த ஃபண்டமெண்டல் இது சரியாக இருந்தால்தான் தொழுகை சரியாக இருக்கும், நோன்பு சரியாக இருக்கும், ஹஜ்ஜு சரியாக இருக்கும், இதர பிற வணக்கங்கள் எல்லாம் என்னவெல்லாம் உண்டுமோ அத்தனையும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபண்டமெண்டல் ஒழுங்காக இருக்க வேண்டும். இதை தெரிவதற்கு நாம் பின்தங்க கூடாது, காரணங்களை சொல்லக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. ஒவ்வொரு மூமினின் ஆண் பெண் அனைவர்களின் மீதும் இது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். இரண்டாம் கட்டமாக பார்த்தால் இபாதத் வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் களிமாவை சொல்லுவது தொழுகை, தொழுகை மாத்திரமல்ல, நாம் இபாதத் என்று சொன்னாலே தொழுகையின் பக்கம் தான் சிந்தனை செல்கிறது. தவறு தவறு. இபாதத்துகளிலே தூண், அது ஒரு தூண், அது களிமா என்பது ஒரு தூண், அது அதை சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, என்னென்ன வணக்க வழிபாடுகள், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறோம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், பிறருக்கு சதக்கா செய்கிறோம், நஃபிலான வணக்கங்கள் எத்தனை எத்தனை என்று சொன்னால் அதனுடைய கிளைகளும் இலைகளும் விரிந்த வண்ணம், பரந்த வண்ணம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக தீனுடைய ஃபண்டமெண்டலில் இது இரண்டாம் இடத்தை வகிக்கிறது. இதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாம் கட்டமாக முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். இது இன்றைக்கு முற்றிலுமாக சமுதாய மக்கள் தொழுகையிலே ஓரளவு, இபாதத்துகளிலே ஓரளவு கவனக்குறைவாக கவனமாக இருந்தாலும், ஆனால் முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய இந்த முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், எப்படி வந்து ஒரு கூலிக்கு வேலைக்காரனை வைத்தால் அவனுக்கு எப்படி கூலி கொடுப்பது, வாடகை வீடு அமர்த்தினால் அந்த வாடகை எப்படி கொடுப்பது வாங்குவது, அன்பளிப்புகள் செய்வது, கடன் கொடுத்தால் இன்றைக்கு பாதி பேர் என்று சொன்னால் முக்கால்வாசி பேர் முழு பேர் திருப்பி கொடுக்கிறதே கிடையாது. ஆக கொடுக்கல் வாங்கல் மோசடி என்பதை சமுதாயத்திலே, ஒரு மொஹல்லாவிலே, ஒரு குடும்பத்திலே அது தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருந்தால் இறைநேசரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீருக்கு மேல் நடப்பவனையும் காற்றுக்கு மேல் பறப்பவனையும் நீங்கள் அவன்தான் இறைநேசன் என்று சொன்னால் தவறே. தவறே. குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூட காட்டக்கூடிய அந்த இறைநேசர் யார் என்று சொன்னால், மாமலாத் என்று சொல்லப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் ஒரு பைசாவானாலும் 10 ரூபாயானாலும் 100 ரூபாயானாலும் ஒழுங்கான முறையில கணக்கு வைத்து பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் ஒழுங்காக நிறைவேற்றுகிறோமே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நாம் இருக்கக்கூடிய அந்த மோமின், அந்த முஸ்லிம் நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசராக இருக்கும். இந்த உண்மை பல பேருக்கு தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கொடுக்கல் வாங்கல் மோசடிங்கிறது அது இன்றைக்கு பின்னி பிணைந்திருப்பதை பார்க்கிறோம். இது மூன்றாம் கட்டம். நாலாவது மாஷரத், குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு அது எவ்வாறு அமைய வேண்டும், எல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டு, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தாபியன்கள் அவர்கள் காட்டி நடைமுறைகள் என்ன, இது மாஷரத். நண்பர்களுக்கு மத்தியிலே அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர் மாணவர் எப்படி இருக்க வேண்டும், மாஷரத். இந்த அரபி வார்த்தைகளை கொஞ்சம் மனதிலே பதிய வைத்தால் நன்றாக இருக்கும். முதலில் அக்கைதாக்கள், இரண்டாவது இபாதாத்துகள், மூன்றாவது மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல், நான்காவது மாஷரத் கலந்து உறவாடுதல். மக்களோடு ஒட்டி உறவாடும் பொழுது நம்ம சொந்த பந்தங்கள், இனபந்துக்கள், இனபந்துக்கள் இரத்த உறவுகளை முறித்து வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு எங்கே இருந்தால் யாருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த உண்மையும் பல பேருக்கு தெரியாது. நாம் துவா செய்கிறோம், நல்ல இடங்களுக்கு வருகிறோம், எல்லோரோடும் கூடி நாம் துவா செய்கிறோம், வணக்கங்களை நிகழ்த்துகிறோம், ஆனால் அண்ணன் தம்பியோடு அங்கே உறவை முறித்து வருகிறார். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களுடைய மனதை நோ அடைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹுத்தால ஏற்றுக் கொள்ள மாட்டார். ஆக மாஷரத், ஆசிரியர் மாணவர், உஸ்தாது மாணவர், ஒரு ஷேக் முரீத், ஆன்மீக குரு, அவருடைய சீடர், இவர்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், அண்டை வீட்டாருடைய உறவு அவர்களோடு எப்படி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுதெல்லாம் உங்கள் அண்டை வீட்டாரோடு நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள், எங்கே வராசத்து என்ற அனந்தர சொத்திலே அவர்களுக்கு ஒரு பங்கு போய்விடுமோ, அண்ணன் தம்பிக்கு பங்கு போகிறது, பெற்றோர்களுக்கு பங்கு போகிறது, சகோதர சகோதரிகளுக்கு கணவன் மனைவிக்கு பங்கு உண்டு, அதுபோல எங்கே அண்டை வீட்டாருக்கும் ஒரு பங்கு சரிசமமான முறையிலேயோ அவர்களுக்கென்று உரிய முறையிலேயோ பங்கு பிடிக்கப்படுமோ என்பதாக நான் பயந்துவிட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அண்டை வீட்டாருடைய உறவு. ஆக இதையும் நாம் பேண வேண்டும். இது முஆஷரத், கொடுக்கல் வாங்க, அதாவது கலந்து உறவாடுதல், ஒட்டி உறவாடுதல். அதற்கு அடுத்ததாக அஹ்லாக், ஆதாப், ஒழுக்க மரபுகள் எப்படி இருக்க வேண்டும், பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும். சக மனிதர்களோடு நாம் பழக்கம் வைத்திருக்கிறோம், நெருக்கம் வைத்திருக்கிறோம், அணுக்கமாக பழகுகிறோம், நுணுக்கமாக இருக்கிறோம். அதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் கண்ணோட்டத்தில் எப்படி அமைக்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இது ஒரு நீண்ட சமுத்திரம். இதை இந்த தலைப்புக்கு நாம் புகுந்தால் அதற்கு ஒரு எல்லையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அஹ்லாக், குணநலன்கள் எல்லாம் சீர்கட்டு போய் தரம் கட்டு போய் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிற முஸ்லிம் சகோதரனை ஒரு ஏளனமாக பார்ப்பது அது இறை மறுப்பிற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹு தஆலா காப்பாற்றுவானாக. ஒரு முஸ்லிம் சகோதரனை திட்டுவது அது மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். மிகப்பெரிய பாவம் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இது வந்து அஹ்லாக், ஆதாப். பிற மனிதனை, சக மனிதனை, அவன் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த கண்கொண்டு பார்க்க வேண்டும்? யாரையும் ஏளனமான கண்கொண்டு பார்ப்பதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது, யாருக்கும் தகுதி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது பழமொழியிலே சொல்லுவார்கள், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ. எனவே யாரையும் உஷாராக, யாரிடத்திலும் கவனமாக நாம் பழக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். இவன் தானே அவன் தானே என்பதாக சொன்னா, அவனை வைத்து அல்லாஹு தஆலா உனக்கு உணவூட்டக்கூடிய வாய்ப்பை தந்து விடுவான். உன்னை தாழ்த்தி நம்மை தாழ்த்தி அவனை உயர்த்தி அல்லாஹு தஆலா அவன் காலடையில் நமது ரிஸ்க் ஆக்கி விடுவார். ஆக அப்படி பார்ப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அதைத்தான் நான் மேலே ஓதிய ஒரு வசனம் சொல்லி காட்டுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸாயக்குனு கைரம் மின்ஹும், உங்களில் யாரும் எந்த ஒரு கூட்டமும், எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் தனி நபராக இருந்தாலும் பிற கூட்டத்தை பிற தனி நபர்களை ஏளனமாக கண்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண் ஒரு ஆணை பார்க்க கூடாது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது திரு அறைக்கு முன்னால் யார் செல்வார்கள் யார் போவார்கள் என்ற காட்சி தெரியும். ஹஜ்ரத் அப்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்சா அம்மா மூமின்களுக்கெல்லாம் தாய், ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா மூமின்களுக்கெல்லாம் தாய். இவர்கள் செல்லக்கூடிய காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அவர்களும் பார்க்கிறார்கள். அந்த வாசலுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். உருவத்திலே குள்ளமானவர்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா பெண்களுக்கு உரித்தான அந்த சராசரி எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் பழமொழி சொல்லுவாங்க, குள்ளமாக இருப்பவங்களுக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க உலக்குமாங்க. உலக்குன்னா இந்த அளக்கிற படி இருக்கு இல்லையா, பெரிய ஒரு படிங்கிறது பெருசா இருக்கும், அறப்படிங்கிறது சின்னதா இருக்கும். ஒரு 100 கிராம் அளக்கிறதுக்கு உலக்கு சின்னதா இருக்கும், அது உலக்கு குள்ளமா இருக்கும். குண்டா இருப்பவங்களுக்கு சதையாக இருப்பவங்களுக்கு அது ஒரு பழமொழி, ஒரு ஊர்லயும் வச்சிருப்பாங்க. ஆக குள்ள நெட்டையாக இருப்போம் வளர்ந்து இருப்பவங்களுக்கு அது ஒரு பழம், அது ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. குள்ளமாக இருப்பவர்களுக்கு நீங்க ஒரு பக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை உலக்கு. ஆறு உலக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரியா, இருக்கிறது உலக்கு, உலக்கு மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன காரியங்களை பண்றான் பாரு. ஐசா அம்மா இன்னும் உலக்கு போது பாரு அப்படின்ட்டாங்க, இன்னும் உலக்கு போது பாருன்ட்டாங்க. அவங்க அப்தா அம்மா குள்ளமா இருப்பவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நோட்டம் எடுக்கிறார்கள். ஐஷா கொஞ்ச நேரம் விட்டாங்க அப்படி, ஏன்னா உடனே சொன்னா விவகாரம் பெருசா போயிடும், பெண்களுக்கு விருத்தான ஆச்சா போச்சான்ருவாங்களா என்பதாக சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து மௌனமாக இருந்து, என்ன மௌனமா இருக்கிறீங்கன்னு. இல்லம்மா நீ ஒரு வார்த்தை சொன்ன, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்சா அம்மா போனாங்கல்ல, நீ என்ன சொன்ன? அந்த வார்த்தை தானே சொன்ன, எல்லாரும் சொல்றது தானே சொல்லக்கூடாது. அவ்வளவு இலக்கரமாக போய்விட்டதா அவர்களின் அந்த உருவ அமைப்பு, அந்த உடல் அமைப்பு உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமாக ஆகிவிட்டதா? ஆயிஷா நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சமுத்திரத்தில் போட்டு விட்டால் மொத்த சமுத்திரமும் நஜீசாக ஆக்கப்பட்டு விடும். நான் ஒரு வார்த்தை இது யாருங்க சொல்ல முடியும்? இப்படி இந்த வார்த்தையினுடைய தரத்தையும் தாக்கத்தையும் இருளக ரத்தகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு அந்த உலகத்தில் சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அல்லாஹ்வே நண்பர்களே, ஆக யாரையும் நாம் இழிவாக கேவலமாக கண்கொண்டு பார்ப்பதற்கு என்ன தகுதியும் கிடையாது என்பதை ஈமானை போய் டச் பண்ணிவிடும், ஈமானின் தாக்கத்தை குறைத்து விடும். இந்த மாதிரியான கண்ணோட்டங்களும் இந்த மாதிரியான அஹ்லாக் இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் ஈமானையே கெடுத்து குற்றச்சவராக ஆக்கிவிடும். வல்ல அல்லாஹு தஆலா காப்பாற்றுவானாக. ஒரு சின்ன ஒரு வரலாற்று உண்மை, பிலால் ரழியல்லாஹு தஆலாவும் எப்படிப்பட்டவங்க, நிறத்தால் அவர்கள் கருமையானவர்கள் என்பதாக சொன்னாலும் அந்தஸ்தில் மிகப்பெரிய சாபாக்களும் இட்டாத உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அந்தஸ்தை கொடுத்தது யாரு? ஈமான் கொடுத்தது, இஸ்லாம் கொடுத்தது. எந்த சஹாபியும் அடைய முடியாத உயரத்திலே இருப்பவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அத்தகைய பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நிறவெறி கொண்ட அந்த அரபுலகம், இனவெறி கொண்ட அந்த அரபுலகம் அத்தனைக்கும் சமாதி கட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்திலேயே ஒரு வார்த்தை தடித்த வார்த்தைகள் வந்துவிட்டது ஒரு சஹாபியிடம். அவர்கள் தான் செய்தனா அபு ஹஜரத் அபூசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜரத் பிலாலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? கருப்பிக்கு பிறந்த எபனு சௌதா, கருப்பிக்கு பிறந்த மகனே என்பதாக சொல்லிவிட்டார்கள். யதார்த்தத்தில் கோபத்தில் வெடித்த வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் நொந்து நூலாகி போய் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிட்டு அழைக்கப்படுகிறார்கள். அபூசர், நீ எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? தீக்கதாகலையா? உன்னிலே அறியாமை காலத்தில் நான் சரம் கட்டிய சமாதி கட்டிய அந்த குணங்கள் எல்லாம் உன்னிடத்தில் தென்படுகிறது. அந்த எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னால், அவர்கள் நமக்கு நபியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால், இது போல உள்ள மனப்பான்மைகளும் பிறரை உயர்வாக கருத வேண்டும், பிறரை நம்மை விட அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. இன்னொரு வரலாற்று துணுக்கையும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எத்தகையவர்கள்? ஹஜரத் அலி நாயகத்தின் நேரடி சீடர், நேரடி மாணவர்கள். இன்றைக்கு அவுலியா பெருமக்களுடைய சங்கிலி தொடர்கள் எல்லாம் அங்கே போய்தான் முடிகிறது. சங்கமம், விலாயத்தினுடைய சங்கமம் ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் ஒரு சைக்காலஜி, ஒரு மனப்பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். நாம எதுவுமே பண்றதில்லை, துளூரோ இதை செய்யறோம், எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது. ஒரு மனப்பயிற்சி, ஒரு ரியாலிட், ஒரு பிராக்டிக்கல் லைஃப் என்ன என்பதாக சொன்னா, யாரை பார்த்தாலும் சரிதான், இவர் என்னை விட உயர்ந்தவர், இவர் என்னை விட உயர்ந்தவர். மஸ்ஜிதிலிருந்து துளிர்த்து வெளியே வருவாங்க, யாரை பார்த்தாலும் தொழிலாளர்தான் சரிதான், இவர் என்னை விட உயர்ந்தவர். இப்படியாக ஒவ்வொருவரையா பார்த்து பார்த்து, இவர் என்னை விட உயர்ந்தவர். இப்படியாக ஹுவ ஹைரும் மின்னி, ஹுவ ஹைரும் மின்னி, இவர் என்னை விட உயர்ந்தவர். எத்தகைய அந்தஸ்து மிக்கவர்கள் ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னும் சொல்ல போனால், உம்மஹாத்துல் மூமினீன் நாயகத்தினுடைய அருமை பிராட்டி அறைகளில் உம்மு சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை தாய்ப்பாலை சுவைத்தவர்கள் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுக்கு இத்தகைய அந்தஸ்து கிடைப்பதற்கு அதையும் வரலாற்று ஆசிரியர்கள் காரணமாக சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஒரு மன இயல்பை கொண்டவர்களாக, யாரை பார்த்தாலும் இப்படி ஒரு மனப்பயிற்சி எடுத்தவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது, திஜிலா நதியின் அந்த ஓரங்க ஓரமாக செல்கிறார்கள். ஒருவர் குடியும் கூத்துமாக, உளறலுமாக, பார்க்கிறோம் இல்லையா நம்ம மதுபான பிரியர்கள், அது குடிச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு கத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே ஒருத்தரையா அவர்கள் இந்த எண்ணத்தை பாய்ச்சிக் கொண்டே வருகிறார்கள், இவர் என்னை விட சிறந்தவர், இவர் என்னை விட சிறந்தவர். இந்த குடிகாரரை நோக்கி இவர்களுடைய மனப்பயிற்சி, மன எண்ணம் செல்ல மாட்டாங்க. இயல்புதான, எப்படி என்னை விட இவர் எப்படி சிறந்தவராக இருக்க முடியும்? அல்லாஹ் ரசூல் இஸ்லாத்துக்கு ஆகாத புறம்பான ஹராமான ஒன்றை தெளிவாக பப்ளிக்காக குடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரசூலுக்கு வெறுப்பான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவர் எப்படி என்னை விட சிறந்தவராக ஆக முடியும் என்ற அந்த ஆங்கார எண்ணம் அவர்களிடம் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டது. அந்த எண்ணத்தை அப்படியே அவர்கள் பேக்கெடுத்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் தான் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு வயோதிகர் தண்ணீருக்குள் குளிக்க சென்றவர் தவறி விழுந்து விட்டார். நீச்சல் தெரியாததுனால அவர் தத்தளித்துக் கொண்டு உயிருக்கு அபய குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் இவர்களும் வயோதிகர், காப்பாற்ற முடியாது, குதிக்க முடியாது, நீச்சல் அடிக்க முடியாது. அவர்களை காப்பாற்றக்கூடிய உடல் ஆற்றல் அந்த வல்லமை இவர்களிடம் இல்லை. இவர்கள் திணறிக்கொண்டு யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்பதாக திணறிக்கொண்டு இருக்கும் பொழுது, யாரை பார்த்து இவர்கள் இவர் எப்படி என்னை விட சிறந்தவராக இருக்க முடியும், எனவே இவரை விட நான் தான் சிறந்தவன் என்று அந்த ஆங்கார எண்ணம் அவரிடத்தில் மாத்திரம் வந்ததோ,
அந்த மனிதர் எதையும் யோசிக்காமல் தண்ணீருக்குள் பாய்கிறார், நீச்சல் அடிக்கிறார், அந்த மனிதரை காப்பாற்றி கரை சேர்க்கிறார், உயிரை காப்பாற்றுகிறார். அதை விட இன்னொரு வேடிக்கை, அதையும் கேளுங்க. எல்லாம் நிறைவு பெற்று விட்டது, அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார், ஊரு பிறத்து விடுகிறார். அந்த மனிதர் வந்து ஹசன் பசரி இமாம் வந்து கேட்கிறாரு, ஹசன் பசரி இப்பொழுது யார் சிறந்தவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். திடீரென இவர்களுக்கு திகிலடைச்ச மாதிரி ஒரு எண்ணம், நாம் உள்ளத்தில் நினைத்தது இவருக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த ரகசிய எண்ணங்களை அடையக்கூடிய ஆற்றல் இவரிடம் இருக்கிறது, இவர் அந்த வல்லமை பெற்றவர், அல்லாஹ் இவருக்கு வழங்க இருக்கிறான் என்று சொன்னால் அவர் தான் கண்ட காட்சி பொய்யாக இருக்கும், அது ஒரு நாடகமாக இருக்கும் என்பதாக அவர்கள் முழுக்க தீர விசாரித்து அவ்வாறே விளங்கிக் கொண்டார்கள். வல்ல அல்லாஹு தாலா இது போல நல்லதொரு அகலாக்குகள், நல்லதொரு பண்பாடுகள் ஒவ்வொரு முஸ்லிமிடமும், யாரை பார்த்தாலும் சரிதான், அவன் காபிரி தானே, அவன் அப்படித்தானே, இவன் இப்படித்தானே, நாளை அவன் எப்படி ஆகவானோ என்பதாக யாராலும் சொல்ல முடியாத ஒரு வாழ்வு அமைப்பை தான் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். அத்தகைய எல்லோரையும் உயர்வாக பார்க்கக்கூடிய, எல்லோரையும் உயர்வாக இடத்தில் வைத்து சிந்திக்கக்கூடிய நல்லதொரு அந்த மனப்பயிற்சியையும் எண்ணத்தையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாரை வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.